திரு பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடற் புராண பாடல்கள் தொகுப்பு. திருச்சி தம்பரம்.
சத்தியா சிவமாகி தனிப்பற முத்தியான முதலை துதி செய்ய, 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 முதலை துதி செய்ய, முதலை துதி செய்ய. சுத்தியாகிய சொற்போருள் நல்குவ, சுத்தியாகிய சொற்போருள் நல்குவ, சுத்தியாகிய சொற்போருள் நல்குவ, சித்தியாலைதல் செய்ய பொற்பாரமே. சுத்தியாகிய சொற்போருள் நல்குவ, சித்தியாலைதல் செய்ய பொற்பாரமே. சித்தியாலைதல் செய்ய பொற்பாதமே, சித்தியானைதல் செய்ய பொற்பாதமே.
திருவிளையாடல் புராணத்தில் நான்காவது பகுதியாக நினைவு கூறுகின்ற திருக்கயிலைக்கு செல்லுகிறோம். திருக்கயிலை என்பது இப்பொழுது மிக எளிமையாக சென்று வருகின்ற அமைப்பாக இருக்கிறது. இப்பொழுதுதான் அதற்கு விசாரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பரவலாக திருக்கயிலாயம் சென்று வருகின்ற மரபு இப்பொழுது இருக்கிறது. ஆனால் திருக்கயிலாயம் என்பது நம்ம ஏறத்தால் அந்த பகுதி இருக்கின்ற இடம் சைனாக்காரர்களுடைய அந்த பாதுகாப்பில் இருக்கிறது. எனவே இந்திய நாட்டிலிருந்து சிறிது தூரம் சென்று இவர்கள் படையிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு அவருடைய அழைப்பிலே சென்று திருக்கயிலை வணங்கி மீண்டும் நம்முடைய இந்திய பெருநாட்டினுடைய எல்லையிலே கொண்டு வந்து விட இங்கே டெல்லிக்கு வர வேண்டுமாக அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட அருமையான ஒரு அந்த புண்ணிய பயண செலவை பெரும்பாலும் இப்பொழுது ஆண்டுதோறும் மேற்கொண்டிருக்கிறார். முன்பு காசியோடு இருந்தது, பிறகு கேதாரம் வரை சென்றது, அதன் பிறகு இப்பொழுது திருக்கயிலாயம் சென்றிருக்கிறார். கேதாரம் ஒரு காலத்தில் மிக கடினமாக இருந்த ஒன்று, இப்பொழுது கேதாரம் மிக எளிமையாகிவிட்டது திருக்கயிலையை நோக்க. காரணம், கேதார்நாத் போவதற்கு கௌரிகுண்டத்திலிருந்து ஒரு 14 கிலோமீட்டர் குதிரை அல்லது நடையில் செல்ல வேண்டும். பத்ரிநாத் என்பது பெருமாள் இருக்கிற இடம், அங்கே நேர பேருந்தே போகிறது, கீழிருந்து மேலே போகிறது. ஆகவே கேதாரம் செல்வதற்கு ஒரு 14 கிலோமீட்டர் நடந்து செல்லணும், பத்ரிநாத் செல்வதற்கு நடந்தே போக வேண்டியதில்லை, பேருந்தில் போகலாம். திருப்பணத்தால் காசி மடத்தில் இருக்கின்ற புண்ணியத்தினாலே இந்த பகுதிகளெல்லாம் சென்று வணங்கி வரும்படியான பேரு அடியனுக்கு படித்தது என்பதை இங்கே நினைவு கூர்ந்து, திருப்பணத்தால் காசி திருமணத்தில் இருக்கின்ற காசிவா சுவாமிகளுடைய அவளை நான் இங்கே நினைவு கூர்ந்து வணங்குகிறேன். ஆனால் திருக்கயிலாயம் செல்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம், அது ஏறத்தால் ஒரு 100-150 கிலோமீட்டர் நடந்தே செல்ல வேண்டும், செங்குத்தாக செல்ல வேண்டும். இந்த குதிரையில் செல்லுகின்ற பயிற்சியை நமக்கு தெரியாது, ரொம்ப கடினப்பட்டது குதிரையில் ஏறி. ரொம்ப சேரமான் பெருமாள் நாயனார் குதிரையில் சென்றார் என்ற நினைவும், அவர் செல்லுகின்ற பொழுது இடையராது திருவைந்தெழுத்தி நினைந்து கொண்டு சென்றார் என்பதையும் நினைவு கூர்ந்து, அது தவிர வேறு கதி இல்லை. ஏனால் அந்த 14 கிலோமீட்டர் செல்லுகின்ற பொழுது ஒரே அந்த நேர் செங்குத்தாக குதிரை ஏறுகின்ற பொழுது ஒரு அளவுக்கு தான் இருக்கு, பக்கத்தில் கீழே ஒரு பெரிய படுபாதாளம். இந்த புறம் விழுந்தால் அவ்வளவுதான், விழுந்ததுதான், விழுந்த முடியாது. இந்த புறம் குதிரை ஒதுங்குகின்ற பொழுது இந்த மலைச்சரிவானது காலில் அப்படியே தேய்க்கும். நமக்கு ஹிந்தி தெரியாது, ஹிந்தி பேசுகின்றவர்கள் தான் அந்த குதிரையை அழைத்து செல்கிறார்கள். அதனால் ஏதேன்னு சொன்னால் அவருக்கு நம்ம சொல்வது நமக்கு விளங்காது, அவர் சொல்வது நாம் சொல்வது அவருக்கு விளங்காது. இந்த 14 கிலோமீட்டர் திருவைந்தெழுத்து தான் துணை, வேறு எதுவும் இல்லை என்று போக வேண்டும். இப்படியாக செல்கின்ற கேதார்நாத் அமைந்திருக்கிறது. அதற்கு மேலாக நாம் திருக்கயிலாயம் என்று சொல்கின்றது ஒரு 100-150 கிலோமீட்டர் வரையிலும் சென்றால் படிப்படியாக எளிமையாக்கி கொண்டு வருகிறார்கள். இந்த படிப்படியாக எளிமையாக கொண்டு வருகின்ற பொழுது இன்னும் சில ஆண்டுகளிலே ஏறத்தாழ நெருங்கி நாம் இந்த 150 கிலோமீட்டர் என்று இல்லாமல் சில கிலோமீட்டர் தூரத்தில் செல்லுமாறு நம்முடைய அந்த வழிச்செலவு அமையலாம், அமையக்கூடும். ஆனால் அப்படியெல்லாம் அந்த பாதை அமைக்காமல் இருப்பதற்கு காரணம், அடிக்கடி பனி மூடப்பட்டிருப்பதனாலும், அந்த ரோடு அந்த சாலை அமைத்தால் கூட அதில் நாம் செல்லுகின்ற கடினமாக இருக்கின்றதனாலும் அந்த இரண்டு அரசுகளும் செய்யலை, சீன அரசும் செய்யலை, இந்திய பெருநாடும் செய்வது. இருந்தாலும் ஒரு பெரிய வருந்ததற்குரிய செய்தி, திருக்கயிலாயம் இப்பொழுது சீன அரசுக்கு உட்பட்ட அமைப்பில் இருக்கிறது என்பதை மட்டும் வருத்தத்தோடு நாம் தெரிந்து கொள்ளணும். ஏனென்றால் அவருடைய தெய்வலிசையான நல்ல ரொம்ப அருமையாக பாதுகாத்து செல்கிறார்கள், அடித்து செல்கிறார்கள், எந்தவித குறையும் என்று செல்கிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இருந்தாலும் நம்முடைய இந்திய பெருநாட்டில் திருக்கயிலாயின்தான் வடவேங்கடம் தென்குமடி தமிழ்கூறும் ஆயுள் தமிழ்கூர் நல்லுலகத்தை என்று சொல்லும் போது தமிழகத்தினுடைய எல்லையை வடவேங்கடம் தென்குமரி என்று சொல்கிறோம். ஆனால் அதற்கு மேலெல்லையாக நாம் வடக்கே இந்திய பெருநாட்டை சொல்கின்ற பொழுது வடக்கில் இமயமலை எங்கள் மலையே என்று சொல்லி பெருமை கொள்கின்ற அந்த இமயமலை இப்பொழுது சைன பேரரசனுடைய அந்த பாதுகாப்பில் அந்த எல்லையில் அமைந்திருப்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். இது திருவருள் அமைப்பு என்று நாம் நினைந்து கொண்டு உலகியலை விடுத்து இனி அருளியலுக்கு செல்வோம். திருக்கயிலாய சிறப்பு என்று சொன்னார். திருக்கயிலாயம் என்று சொல்கின்ற பொழுது இப்பொழுது இவர்கள் கண்டு வருகிறார்கள் இந்த திருக்கயிலாயம் இப்பொழுது நாம் நினைக்கின்ற திருக்கயிலாயமா அப்படி ஒரு ஆய்வு அல்ல. இப்பொழுது நாம் இவர்கள் சென்று வருகின்ற திருக்கயிலாயம் எல்லாம் பருப்பொருளாக இருக்கின்ற மேம்போக்காக இருக்கின்ற அந்த திரட்சியை தான் பார்க்கிறோம். அதற்கு மேலே எழுந்திருக்கின்ற பெருமான் இருக்கின்ற எல்லையோ அந்த பெருமானையோ கண்டு தரிசிக்கல. அதனால இப்ப என்ன சொல்கிறோம், கயிலை மலையானே போற்றி போற்றி என்று சொல்லிக் கொள்கிறோம். கயிலை மலையானே போற்றி போற்றி என்ற அளவில் தான் நிற்கிறோம். அதற்கு மேல் இருக்கின்ற பரம்பொருளாக இருக்கின்ற பெருமானை அடைந்து அவனுடைய திருவடிக்கீடு இருந்து இன்பத்தை அனுபவிப்பின்ற அமைப்பு ஒரு கால எல்லையில் நமக்கு கிட்ட வேண்டும். அப்படி கிட்டுவதற்கு வாய்ப்பாக இந்த எண்ணம் எல்லாம் நமக்கு மேலோங்க வேண்டும். இப்படிப்பட்ட ஞானியுடைய பேரொருள் நமக்கு கிட்டுமானால் சென்று பயிரலாம். ஆகவே கயிலை, இந்த கயிலைக்கு உரியவனாக நம்முடைய மணிவாசக பெருமான் பெருமானை சொல்லுகிறார். பெருமான் எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் எங்கும் இருக்கிறார் என்பது பொதுவான நிலை. ஆனாலும் சிறப்பாக எழுந்திருக்கின்ற இடம் ஒலிகடு கயிலை மலை கிடவோனி என்று திருவாசகத்தில் குறிக்கிறார். ஒலிகடு கயிலை மலை கிடவோனி என்றார். நிரம்ப ஒலிகள் மிக்க இருக்கும்படியான மலை கிழவோன் அந்த கயிலை மலைக்கு உரியவனாக இருக்கின்றான் என்று சொன்னான். இந்த ஒலிகளு கயிலை மலை கிழவோன் என்ற தொடர் நினைவுக்கு வருகின்ற பொழுது நமக்கு இன்னொரு தொடர் நினைவுக்கு வரும். இது அப்பா இருக்கிற இடம், பிள்ளை இருக்கிற இடம், பழமுதிர் சோலை மலை கிழவோனி என்ற தொடர் நினைவுக்கு வரும். திருமுருக ஆற்றுப்படையில பழமுதிர் சோலையில நிறைவாக நக்கீர பெருமான் முடித்து காட்டுகிறார் பழமுதிர் சோலை மலை கிழவோனி என்று. ஆகவே அப்பா எங்கேயோ ஒலிகளு கயிலை மலை கிழவோனாக இருக்கின்றவர், தம்பி எங்கே இருக்கான்னு கேட்டால் பழமுதிர் சோலை மலை கிழவோனாக இருக்கிறார். இந்த ரெண்டு தொடரும் அருமையான நக்கீர திருமுருகாட்டுப்படை தொடரும் திருவாசகத்தொடரும் ஒன்றி இருக்கின்றது. மலை கிழவோன் என்பது ரெண்டுக்கும் பொது இல்லை. அது கயிலை மலை கிழவோன் அப்பா, பழமுதிர் சோலை மலை கிழவோன் பிள்ளை என்ன, இந்த ரெண்டு பேரும் நாம் நினைத்து பார்க்கிறோம். இப்பொழுது இந்த புண்ணிய பேட்டில் இங்கே இருக்கின்ற பெருமக்களை எல்லாம் நம்முடைய தவத்திர சுவாமியில் அப்படி சொல்லக்கூடாது, அது மரபும் அல்ல, சும்மா விளையாட்டுக்காக சொல்லுகிறேன். நேயர்களை கயிலைமலைக்கு அழைக்கிறோம் என்று சொல்லலாம். அந்த நேயர்களை கயிலைமலைக்கு அழைக்கிறோம் என்று சொன்னால் கயிலைமலை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். நம்ம அருமையான அமைப்பை நமக்கு சொல்லி காட்டுகிறார் பரஞ்சோதி முனிவர். கயிலைமலை சிறப்பை சொன்ன பெரியவர்கள் எல்லாம் பலர், அதில் சிறப்பாக நாம் எண்ணுகின்றவர்கள் இப்பொழுது நம்முடைய பரஞ்சோதி முனிவர். அடுத்தாற்போல் சேக்கிழார் பெருமான், சிவபிரகாச சுவாமிகள், இப்படி எல்லாம் கூட ஒரு பெரிய அமைப்பை நாம் எண்ணலாம், ஆய்வுலகத்தில் வச்சுக்கலாம் இல்லைங்களா. அந்த அருளாளர் கண்டை திருக்கயிலை இல்ல, அல்லது திருக்கயிலையில் அது அருளாளர்களின் எல்லையில் திருக்கயிலை என்று எடுத்துக்கூட ஒருவாறு எண்ணி பார்க்கலாம், ஒப்பீடு செய்யலாம் இல்ல. இப்ப கயிலை செறிப்பை பற்றி பாடிய அருளாளர்கள் யார் யார், எந்தெந்த விதத்தில் அவர் அந்த கயிலை செறிப்பு சொல்லியிருக்கிறார் என்பதெல்லாம் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு கூட வாய்ப்பாக இருக்கும் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாம் திருக்கயிலைக்கு செல்கிறோம். திருக்கயிலையில் இருக்கிறோம். அங்கே திருக்கயிலாயம் மிக சிறப்பாக இருக்கிறது. வானதாவி நிற்கின்ற கயிலாயம், எங்கு பார்த்தாலும் அந்த பனிப்படலம் சூழ்ந்திருக்கின்றன, ஒரே குளிர்ச்சியாக இருக்கிறது. இப்பொழுது கூட நாம் அங்கே உள்ளே இருந்து இங்கே வந்தபோது ரொம்ப அருமையாக வீசு தெண்டல் வருகிறது. வீசு தெண்டல் என்றார் அப்பரடிகள் வள்ளலார், அது கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு மெருகு கொடுத்தார். அந்த வீசு தெண்டல் எங்கிருந்தால் அதிகமாக அனுபவிக்கலாம் என்று பார்த்தார். கொஞ்சம் ஒரு நல்ல உயரமா இருக்க இடத்துல இருந்தால் அதை அனுபவிக்கலாமே பார்த்தார். சரி, அந்த காற்று எப்படி அடிக்கணும்னு சொன்னார். வீசு தெண்டல்னு சொன்னார் அப்பரடிகள், இவர் மென்மையா அடிக்கணும் என்று சொன்னார். இந்த மென்மையாக அந்த காற்று அடிக்கின்ற பொழுது கூட அது நல்ல மலர்களிலே இருந்து அந்த மனத்தையும் கொண்டு வந்து பரப்பி வருமானால் ஒரு பக்கம் உடலுக்கு குளிர்ச்சி, இன்னொரு பக்கம் மூக்கிற்கு நம்ம யான் முகழ்ச்சி, அவன் கனலாம் நறுமணம் மிக்க முயற்சி. இதை எண்ணி பார்க்கின்றவர், மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே என்று சொன்னார். ஏழாம் நூற்றாண்டில் வீசு தண்டலும் மீங்கில வேணிலும் என்று சொன்ன அப்பரடிகள் இருக்கிறார். ஒரு 12 நூற்றாண்டு தாண்டிய பிறகு அந்த தெண்டலுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து ஒரு மெருகு கொடுத்து அது எங்கே வீச வேண்டும், மேடையிலே அப்படி மெல்லிய காற்றாக பூங்காற்றாக வீச வேண்டும் என்று சொல்லி, அப்படிப்பட்ட இன்பனவும் தான் இறையனுபவம் என்று சொல்லி வள்ளலார் சொல்கிறார். ஆகவே இந்த இறையனுபவத்தை நாம் அங்கே திருக்கையிலே இன்னும் மேலும் அதிகமாக காணலாம். திருக்கேதாரத்திலேயே நம்மால் ஒண்ணு செய்ய முடியாது. திருக்கேதாரம் சென்று முடித்தால் அந்த நடுக்கும் குளிர் இல்ல, இந்த மேல இப்ப இந்த மாசம் மே மாதம் தான் போறோம், போனாலும் கூட போய் உள்ளே இந்த மணி 3 மணிக்கு நாங்க பிற்பகல் போனோம்னு சொன்னா தொண்டரஞ்சு களிர்மடைக்கு சுரும்பார்மலை இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பதால் ஞானசம்பந்தருடைய பாடல். இந்த பாடலை இங்க அருமையா பாட முடியுது, அங்கே எங்களுக்கு தொண்டர்லாம் அஞ்சுகிறோம். ஏனென்றால் நடுக்கு, அதனால் நேர எங்கே நமக்கு படுக்கையறை இருக்கிறது, எங்கே கம்பளி இருக்கிறது, எங்கே கீழே தணல் இருக்கிறது என்பதை பார்த்து அந்த தணல் கீழாக மேலே அந்த படுக்கையில் இருந்து ஒரே அந்த கம்பளியை போர்த்தி கொண்டு வெளியில் வர முடியாத அளவுக்கு இருக்கிற நடுக்கும், அவ்வளவு குளிர்ச்சி மே மாதத்திலே இருக்கிறது. இதுவே இங்கே இருக்குமானால் திருக்கையில் ஆய்வு எப்படி இருக்கும் என்றால் இன்னும் மிக அதிகமான அந்த குளிர்ச்சி இருக்கும் என்று சொல்வார். ஆகவே நல்ல குளிர்ச்சி, அதோடு அந்த உயர்ந்திருக்கின்ற மலைச்சிகரங்கள், அந்த மலைச்சிகரத்திலே பனிமூடப்பட்டிருக்கிற சூழ்நிலை, அங்கே இருக்கின்ற நிகழ்ச்சியை இப்பொழுது நாம் காண்கிறோம் என்றார். வரங்கள் தந்தருள் என முதுவானவர் முனிவோ, அங்கே இருக்கிற ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார், முனிவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார். இந்த முனிவரும் தேவருமாக பெருமானத்தில் செல்கிறார்கள். சென்றால் எதுக்காக செல்வார்கள்? அவரவர்களுக்கு இருக்கிற எத்தனையோ குறைகள் நீங்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்படி எங்களுக்கு வரங்கள் தர வேண்டும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்க பெருமானும் வழங்கிக் கொண்டே இருக்கிறாராம். வரங்கள் தந்தருள் என வானவர் முனிவர் என்ன செய்கிறார்களாம், கரங்கள் தந்தாலை புகழ்த்திட தன்னுடைய கரத்தை தலையிலிருந்து கூப்பி வைக்கிறார்களாம். சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்கிறாரே, சிறங்குவித்தால் பெருமான் அவர்களை எல்லாம் ஓங்குவிப்பானாம் வாழ்க்கையிலே, கரங்குவித்தால் அவர்களை எல்லாம் மகிழ்விப்பானாம். கரங்குவிவார் உள் மகிழும் கோன்கடல்கள் வெல்க திருவாசகம். இப்படி கரங்குவித்து வணங்குகின்ற பொழுது மனமெல்லாம் மகிழுமாம். அப்படியே கையை உயர்த்தி சிறங்களிலே இப்படி உயர்த்தி வணங்குகின்ற பொழுது அவருடைய வாழ்வை எல்லாம் பெருமான் ஓங்க வைப்பானாம். சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க என்றெல்லாம் நமக்கு திருவாசகத்தில் இருக்கிறது. எனவே இந்த முனிவர்களும் மாணவர்களும் எல்லாம் தம்முடைய கைகளை தலைமுகிழ்த்திட எங்களை தலையில் அப்படி கூப்பி வணங்க கருணை செய்து பெருமான் அவர்களுக்கு வேண்டியவற்றை எல்லாம் தருகிறானாம். அவிச்சை ஊரம் கடந்து ஊரை உணர்வேலாம் கடந்து அருமறையின் சிறங்கடந்தவன். ஆனா மனிதனுடைய அந்த உணர்ச்சிக்கோ அல்லது அறிவிற்கோ சொல்லிற்கோ இவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கின்றான் அவன். அதையும் திருவாசம் சொல்லி காட்டிட்டு, மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனி என்கிற மாற்றம்னா சொல், மனம்னா தெரியும், இந்த சொல்லுக்கும் மனத்திற்கும் அப்பாற்பட்டிருக்கிறான். மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனி என்று சொல்லுகிறார். இப்படி மாற்றம் மனம் ஆகியவற்றிற்கெல்லாம் கடந்திருக்கின்ற பரம்பொருள் இந்த இரண்டு குழுவினரும் வணங்குகின்ற பொழுது வரங்கள் தந்து அருணை செய்திருக்கும் கருணை செய்திருக்கும்படியான இடம் திருக்கயிலாயம் என்று சொல்லுங்களா. இப்ப நாம் திருக்கயிலாயத்தை நோக்குகிறோம். ஒரு மருங்கு வானவர், இன்னொரு மருங்கு முனிவர்கள், இவர்கள் தம்முடைய சிறங்குவித்து வணங்குகிறார்கள். பெருமான் தன் கையமர்த்தி எல்லாரையும் அருள் செய்கிறான். அப்படிப்பட்ட கைலாயத்தை இப்பொழுது நாம் காண்கிறோம். இப்படிப்பட்ட கைலாயம், இந்த கைலாயம் என்ன செய்யும்? ஒவ்வொரு ஊழியிலும் இந்த கைலை மலை உயருமாம், உயருமாம். இப்படி சொன்னால் நாம் என்னன்னு கேட்டால் ஏதோ தமிழாசிரியர்கள் வந்தவர்களுக்கு வந்து மலை வந்து உயருமா என்று கருதும். ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னர் தினமணியிலே மலையானது வளர்ந்து வருகிறது என்று விஞ்ஞானிகள் எழுதினார்கள். நம்முடைய இமயமலை வளர்ந்து வருகிறது என்று எழுதினார்கள். அருளாளர் சொன்னால் நம்மளுடைய காது செவிசாய்க்காது, ஆனால் விஞ்ஞானிகள் சொன்னால் நம்முடைய காது செவிசாய்க்கும். அதனால விஞ்ஞானத்திலே வளர்ந்தவர்கள் இன்றும் மலை வளர்கிறது, மேலும் வளரும் என்று கருதுகிறார். இதை முதல் முதல் சொன்ன பெரியவர் சுந்தரமூர் சுவாமி, அவர் தெற்கையிலாயம் சென்றவர். அவர் பாடிய பதியத்தில் நிறைவாக பாடிய பதியம் திரு நொடித்தான் மலை பதியம், 7ஆம் திருமுறையில கடைசி பதியம் தான். அதில் கடைசியாக இருக்கிற பாட்டு எது? இதுதான், ஊடிதோர் ஊடி முற்றும் உயர் பொன்னொடித்தான் மலையை என்று பருகிறார். ஊழிதோர் ஊழி முற்றும் உயர் பொன்னொடித்தான் மலை என்று சொல்கிறார். ஒவ்வொரு ஊழிக் காலத்தும் அது வளர்ந்து கொண்டே செல்லுகின்ற நொடித்தான் மலை. நொடித்தான் மலை என்றால் திருக்கையிலாய் மாற்றம். இது 7ஆம் நூற்றாண்டு சுந்தரமூர் சுவாமி சொன்னார். பிறகு 17ஆம் நூற்றாண்டிலே குமரர் சுவாமிகள் ரொம்ப அருமையாக என்னை வழிமொழிவார் போல சொன்னார் மீனாட்சியம் பிள்ளத்தமிழ்ல. வளர் சிமய இமய பொறுப்பில் விளையாடும் இளமன் பிடியே. அம்மா நீ மீனாட்சி அம்மை, நீ பெண்ணியானை மாதிரி இருப்பமா, நீ எங்க தெரியுமா அப்படியே விளையாடுவேன் கேட்டா, உங்க அப்பா இருக்கிறது இமமான் இமயமலை, குழந்தை எங்க இருப்ப, அப்பா உடவே இருப்ப, அதனால அந்த இமயமலையில் விளையாடுகின்ற இளமன் பிடியே என்கிறார். அந்த இமயமலை எப்படி இருக்கும், வளர் சிமய, இந்த வளர் சிமயம், இந்த வளர் சிமயம்னு சொன்ன இப்ப நாங்க இலக்கணம் விட்டோம்னா அதுக்கு என்ன பொருள் கேட்டீங்கன்னா வினைத்தொகைன்னு பேரு. அதெல்லாம் ஒன்னும் சங்கடமான விஷயம் இல்ல, சின்னதுதான். ஆனா அதை நம்ம அப்படியே அதை தொடர்பு விட்டதுனால இப்ப நமக்கு வினைத்தொகைன்னு சொன்னா அடாடா இலக்கணத்துக்கு போற மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறோம். ஒண்ணும் இல்லை, வளர்கின்ற வளர்ந்த வளரும் என்று மூன்று காலத்தில் சொல்லலாம். அந்த மலை எப்போ வளர்ந்த மலை, ஏற்கனவே இப்ப வளர்ந்து கொண்டே இருக்கிற மலை, இப்பொழுது இனி எதிர்காலத்தில் வளரும் மலை. இப்படி இந்த மூன்று காலத்துக்கும் உரிய சொல்லானது என்னது, வளர்ந்த தானா, வளர்கின்ற வளரும் உம், இந்த மூன்று எழுத்துக்களும் தொக்கு இருப்பதனால வினைத்தொகை, தொக்குன்னா மறைந்திருப்பது. இப்ப இதுவே அது அந்த மறைந்து இல்லாம வெளிப்படுறதுன்னு வச்சுங்க, வளர்ந்த மலை என்று சொன்னா அதுக்கு என்ன பெயர் கேட்டா பெயரைச்சம், வளர்கின்ற மலை பெயரைச்சம், வளரும் மலை பெயரைச்சம், இந்த இந்த உண்மையும் கின்ற இதுவெல்லாம் விரித்தால் பெயரைச்சம், இதை மறைச்சா வினைத்தொகை, அவ்வளவுதான். நன்னூல் ஒரு ஒத்த வரியில சொன்ன, காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை அப்படின்னு. ஒரு பெயரச்சத்துல காலத்தை காட்டுகிற எழுத்துக்கள் மறைந்து விட்டால் அது வினைத்தொகை, காலத்தை காட்டுகின்ற எழுத்துக்கள் விரிந்து விட்டால் அது பெயரச்சம். அதனால வளர் சிமய இமய பொறுப்பில் என்று சொன்னார். இந்த வளர் சிமயம் என்று சொன்னால் இங்க காலத்தை காட்டுகின்ற அந்த கின்ற என்பதோ உம் என்பதோ மறைந்து நிற்பது, அதனால வினைத்தொகை. அப்படி அந்த வினைத்தொகை சொன்னதுனால என்னன்னு கேட்டா, மூன்று காலத்துக்கும் பொதுவா வளரும், வளர்ந்த வளர்ந்து கொண்டிருக்கிற இனி வளர்கின்ற என்றெல்லாம் வருமா. வளர் சிமய இமய பொறுப்பில் விளையாடும் இளமன் பிடியே என்று சொல்ற. ஆகவே கைலை மலை ஊடிதோர் ஊடி அது உயர்ந்து விளங்கும், வளர்ந்து கொண்டே வரும் என்று சொன்னார். அதை நம்முடைய பரஞ்சோதி முனிவரும், உரந்தவாறு நின்று ஊழிதோர் ஓங்கும் அவ்வோங்கல், கொஞ்சமும் கெடாமல் ஊழிதோர் ஊடி உயர்ந்து கொண்டே வளர்ந்து கொண்டிருக்கும் என்று பரஞ்சோதி முனிவர் சொன்னார். எனவே மலை வளர்ந்து வருகிறது, விஞ்ஞானிகளும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி வளர்ந்து கொண்டே வரும்படியான மலை கைலை மலை என்று சொன்னார். இனி நாம முன்ன சொன்னே, ஒலிக்கணு கைலை மலை கிழவோனி என்று திருவாசல இருக்கு. அந்த நீ கைலைக்கு போனா என்ன தெரியும்னு கேட்டா, ஒலிகள் அப்படியே மிக்க இருக்குமா. என்ன ஒலிகள் என்று சொன்ன, இப்ப நாம ஒலிகளை காதல் விடுது, ஒலிகளு வேலூர், ஒலிகளு ஆற்காடு, ஒலிகளு சிதம்பரம், ஒலிகளு மயிலாடுதுறை, ஒலிகளு சென்னை, எல்லாம் இருக்குது. நம்ம எல்லாம் ஒலிகளுங்கிற அரைமணி சரியா இருக்கு. ஆனால் நாம் காதில் பாடுகின்ற ஒலி எல்லாம் அபாயமானது, அசுத்தமானது. தான் அடிக்கிறாங்க, இது மருத்துவமனை, இது ஒலி எழுப்பாதே, இது கல்வி கல்வி நிறுவனம், ஒலி எழுப்பாதே என்ன தெரியுது கேட்டா, எனவே கல்விக்கோ மருத்துவத்துக்கோ நேர் விபரீதம் இருந்து உங்களுக்கு இளைஞர் பண்ணணும்னு அர்த்தம். அப்புறம் அந்த பேருந்து போவது அல்லது ஸ்கூட்டர் போவது அல்லது சைக்கிள்ல போவது இதெல்லாம் இருக்குதே, இந்த ஒலியெல்லாம் இருக்கிற புழுதியை கிளப்பி இன்னும் வேற கிளப்பு. ஆகவே நாமும் ஒலிகடு மயிலை, ஒலிகடு ஆற்காடு, ஒலிகடு வெள்ளூர் என்று இருக்கிறோம். ஆனால் நாம் அனுபவிக்கிற ஒலிகள் எல்லாம் இன்னாமையுடையது, துன்பமுடையது. ஆனா அங்க இருக்கிற ஒலி என்ன, அங்க இருக்கிற ஒலி என்ன சொல்லுகிறார், ஆரம்பை மாதரின் ஆடலின் ஆரவமும். அங்க இருக்கிற ஒலிகள் எல்லாம் காதுக்கு இனிமையான ஒலிகள். தேவர்கள் வந்திருக்கிறார்கள், தேவர்கள் வந்தா கூட குடும்பத்துல வந்திருப்பாங்க. கோபால் சொன்னார், பாருங்க தம்பி எதுக்கால போகும்போது குடும்பத்தோட வர புண்ணியம் கிடைச்சதுங்க, நமக்கு எங்க கிடைக்குது அப்படின்னு. எனவே அந்த குடும்பத்தோட வருகிற புண்ணியம் என்பது போல, ஆனா திருக்கோவிலுக்கோ ஞானிகளை வணங்கவோ குடும்பத்தோட தான் போகணும். குடும்பம்னு வந்த பிறகு, குடும்பம்னு வராத போது கவலைப்படுவாங்க, குடும்பம்னு வந்த போது நிச்சயமாக நாம் அது மாதிரி சேர்ந்து தான் போகணும். எனவே ஆரம்பை மாதரார் ஆடலின் அரவமும், அந்த தேவலோகத்து பெண்கள் இருக்கிறாரு, அவர் வழிபாட்டுக்கு வந்தார்கள், நல்ல இசையும் தெரியும் நடனமும் தெரியும், அவர்கள் இசையோடு நடனம் செய்கிறார்களாம், அந்த ஒலி காதல விடும். எங்கே கையிலே அது ஒன்று.
பாடல் நரம்பின் ஓசையும், பாடல் நரம்பின் ஓசையும். இந்த நரம்பு கருவி, நரம்பு கருவின்னு வந்தது நம்முடைய பண்பு தொழிலாப்பியர் காலத்துல இருந்து ரொம்ப அருமையா இருக்கு. கல் தோண்டி மண் தோண்டா காலம்ங்கிறமே, இந்த கல் தோண்டி மண் தோண்டா காலம் முதற்கொண்டு இசை நம்முடைய தமிழர்களுக்கு சொந்தமாக இருந்தது. நல்ல தமிழ். இப்பொழுது நாம் இந்த பாலமுருகன் பெருமானுக்கு வழிபாடு செய்த பொழுது அந்த மூர்த்திகள் ரொம்ப அருமையாக தூய தமிழ்ல செய்தாங்க. விநாயகர் வழிபாடு செய்கின்ற பொழுது சின்ன திருப்பூர் பெரிய திருப்பூர் எடுத்துக்காம உம்பர்தர தேனுமணி கசிவாகி உன்கடலில் தேனமது உணர்வூரி இன்பரசத்தை பருகி பலகாலம் எந்த உயிர் காதர உத்தருவாயி தம்பிதனக்காக வனத்து அணிவோனி தந்தை வளர்த்தால் அருள்கை கனியோனி அன்பரதமக்கு ஆன நிலை பொருளோனி ஐந்து கரத்து அணிமுக பெருமாளி என்று ரொம்ப அற்புதமா திருப்பூரை சொல்லி அங்கே சொல்லுகின்ற பொழுது ரொம்ப அருமையாக பல்வேறு பெயர்களை சொல்லி ஒன்று சொன்னார்கள், ஞான பண்டிதாய நமகா என்று. ஞான பண்டிதன் அவன் மிகச்சிறந்த பேரறிஞன், எதில் ஞானத்திற்கு பேரறிஞன். அதுனாதன் சொன்னார், ஞான பண்டித சாமி நமோ நம வெகு கோடி. அது வருவது ஞான பண்டித சாமி நமோ நம. இந்த மணி மந்திரங்கள் எல்லாம் ரொம்ப அருமையா காதில் கேட்டு பெருமானை வணங்குகின்ற பேரெல்லாம் கிடைக்கிறது. அது நம்முடைய தௌத்தர் சுவாமிகள் அவர் வழங்கியவருடைய அருட்கொடை இல்லைங்களா. இது மாதிரி இருக்கிற இடம் ஈரோடில் இருக்குது. ஈரோடில் வந்து நீங்க முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்தால் என்று சொன்னால் திருமுருகாட்டப்பட வச்சிருக்காங்க. அவங்க ஆள்கடு கடவுட் புதல்வ போற்றி மால்வரை மலைமகள் மகனே போற்றி மாற்றோர் கூற்றி, இந்த போற்றிங்கிறது இவங்க சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் அதை அதை விட்டுட்டா பக்கா திருமுருகாட்டப்பட. மலைமகள் மகனே மாற்றோர் கூற்றி வெற்றி வெல்வோர் கொற்றவை சிறுவ இழையணி சிறப்பில் பழையோள் குழவி வானோர் வணங்குவில் தானை தலைவ மாலை மார்வ நூலரி புலவ. முருகப்பெருமான் இதை கேட்ட பெருமான் ரொம்ப அற்புதமாக பாராட்டு. இதெல்லாம் எடுத்து வைத்து போற்றிங்கிற சொல்லை இணைத்து அங்கே வழிபாடு. இப்படி எல்லாம் ரொம்ப அருமையாக தமிழ்ல பார்க்கணும். இது இசையில அப்படியே சொல்றது இல்ல. இசை இந்த இசையில இருக்கின்ற பொழுது என்ன கேட்டீங்கன்னா, யார் ரொம்ப காலத்துக்கு முன்னே இருந்தது, அதே போல வீணையும் இருந்தது. இந்த ரெண்டு நரம்பு கருவி நரம்புகளாலே வைக்கப்பட்டது. ஆனா அந்த யாழுக்கு நரம்புக்கு என்ன வேற்றும் என்று சொல்லி வீணைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்லுகிறார்கள். இதனால இசைவல்லன்னு சொல்லுவது யாழ் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஓசையில அற்று வருமா, அதாவது அந்த விட்டு விட்டு வருமா ஓசை. இந்த வீணையில் வருகிற ஓசை இருக்குதே தொடர்ந்து வருமா, இது தொடர் ஓசை, அது இடையிடை விட்ட ஓசை. அதனாலதான் ஞான சம்பந்தர் பாடுகின்ற பொழுது மாதர் மடப்பிடியும் பாடுகின்ற பொழுது திருநீலகண்ட யாழ்ப்பாணர் பாட முடியவில்லை, யாழ்ல பாட முடியவில்லை என்றெல்லாம் இப்ப நல்லா கண்டுபிடிச்சிருக்காரு. ஏன்னா அவர் பாடுகின்ற பொழுது அந்த நடுப்புற நிறுத்தி பாடுகின்றது, இது அது தனித்தனியா பாடும்போது யாழ்ல வாசிக்க முடியுது, தொடர்ந்து பாசும்போது வாசிக்கிறார். மாதர் மடப்பிடிங்கிற ரொம்ப அருமையான பாடல். ஓதாமூர்த்திகள் ரொம்ப அற்புதமா பாடுவாங்க. அந்த ஒரு பாடல் தான், அதுக்கு பிறகு பின்னால போக மாட்டாங்க. முதல் பாடல் மட்டும்தான், அதுக்கு மேல போகப்படாதுங்களா. இதுவே கடினமா மனதில் வாங்கி ரொம்ப ஆழமா இருந்து மனதில் வாங்கி அந்த இசை எரிச்சு விடும்போது தெரியும். ரொம்ப அருமையான பாடல். அதுல ஒரு வரி மட்டும் சொல்றேன், இந்த விட்டு சொல்றதுக்காக சொல்றேன். மாதர் மடப்பிடியும் மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் மன்னதோ நடை உடை மலை மகள் நடை ஊடை மலை மகள் நடை ஊடை மலை மகள் நடையுடை மலை மகள் நடையுடை மலை மகள் நடையுடை மலை மகள் தூணையன மகிழ்வர் அது முடியும். நாலஞ்சு ஓதுவா மூர்த்திகளே இருந்து நல்ல அருமையான கருவிகளும் கூட இருந்து மிருதகம் இருந்து வரும்போது ஒரு ஓதுவா மூர்த்திகள் நடை நுருவ மூர்த்திகள் ஊடை நுருவ மலை மகள் நடை ஊடை மலை மகள் அப்படி பாடினாங்கன்னா இது பாடுறது யாரும் ஒரு மணி நேரம் ஆகும். இசைக்கருவிகளுக்கு கொஞ்சம் வேலையும் கொடுத்து பாடினாங்க. இதைத்தான் அந்த நடையுடை மலைமகள் துணையான மகிழ்வர் என்ற அந்த இதை அவரால் அந்த நடை வாசிக்க முடிஞ்சது, ஊடை வாசிக்க முடிஞ்சது, மலை மகள் நடை ஊடை மலை மகள் நடையுடை மலை மகள் நடையுடை மலை மகள் முடியல. அதுதான் யாழ் முடிப்பன் என்று சொல்லுகிறார். அருமையான பாடல். இந்த பாட்டுடைய இது ஓசை, இது பொருள் ரொம்ப அருமையான பொருள் இல்லைங்களா, ஞானசம்பந்தருடைய ஞானசம்பந்தர் பாட்டுல வந்து எங்க அம்மா, எங்க அம்மா எப்படி தெரியுமா நடப்பாங்க அப்படின்னா, சின்ன பிள்ளைதான் அப்படிதான் நீங்க சொல்லுனதே, எம் எம் தாயார் எங்க நடப்பார் என்றால் அப்படிங்க பேசுறாரு. நீங்கண்ணா சின்ன பிள்ளை என்ன பேசணும், எங்க அம்மா எப்படி நடப்பாங்கன்னு கேட்டா எங்க அப்பா கூடவே எப்படி நடந்து வருவாங்க. இந்த நடைக்கு இலக்கிய உலகத்துல ரெண்டே ரெண்டு தான் உதாரணம், ஒன்னு அன்னம், அன்னம் போல் நடப்பாங்க, அல்லது யானை நடக்கிற மாதிரி, பெண் யானை நடக்கிற மாதிரி, ஆண் யானை இல்ல பெண் யானையினர். எவ்வளவு அருமையாக புலவர்கள் பார்த்திருக்காங்க, ஆண் யானையின் நடை சற்று வேகமா இருக்கும், பெண் யானையின் நடை சற்று மெதுவா இருக்கும். அதனால ஆண் யானையின் நடை அல்ல பெண் யானை நடையும். ஆகவே நடைக்கு ரெண்டு தான் ஓமை, என்னது, ஒன்னு பெண் யானை போல் நடக்குமாங்க, இல்லைன்னா அன்னம் போல் நடக்குமாங்க. ஞானசம்பந்தர் பார்த்தார், எங்க அம்மா நடைக்கு பெண் யானை அன்னம் ரெண்டும் சேர்த்துட்டது. மாத மடப்பிடியும் பிடினா பெண் யானை, மட அன்னமும் அன்னதோ. ஒரு சமயத்துல அவங்க ஒரு கால் நடத்தாங்கன்னா எங்க அம்மா அன்னம் மாதிரி இருக்கும், இன்னொரு கால் வச்சாங்கன்னா பெண் யானை மாதிரி இருக்கும். அடாடாடா அண்ணன் நடக்கிற மாதிரி பெண் யானை நடக்கிற மாதிரி, அண்ணன் நடக்கிற மாதிரி பெண் யானை நடக்கிற மாதிரி அப்படி நடப்பாங்க எங்க அம்மா. நடை ஊடை மலை மகள் அப்படிப்பட்ட எங்க அம்மாவை தான் துணை என மகிழ்வர். எங்க அம்மா அப்பாவுக்கு துணையா கொண்டிருப்பாரு, ஏனைய வெள்ளி தெரியல் காண்க, பாட்டு முடிஞ்சு சொன்னால் இப்படி அதுவேதான் இருக்கும். அதனால ரொம்ப அற்புதமான தேவாரம். எனவே பாடல் நரம்பின் ஓசையும் அப்படின்னார். இந்த நரம்பு கருவி யாழ் ஓசை வீணியின் ஓசை இந்த ஓசையெல்லாம் கேட்குமாம் கைலையில். நரம்பின் ஓசையும் முழவு அதிர் சும்மையும், முழவுனா தெரியுமே மிருதங்கம், அதனுடைய அதிர் சும்மையும் அப்படின்னாரு. முழவு அதிர் சும்மையும் நால்வாய் வரம்பில் ஓதையும், நால்வாய்னா தொங்குகிற வாய், யானை யானையினுடைய பிடிற்று ஒளி பிளிருமே அந்த ஒளியும், ஓதையும் அருவி வீழ் ஒலியும், மலைன்னா அருவி ரொம்ப அது பாட்டு ஒரு பக்கம் ஓடி வரும். நேரலை திருமுருகாட்டுப்படை கிடைக்கிறோம், எழும் என எழுதரும் அருவி பழமுதிர் சோலை மலை கிடவோனி, இழும் என எழுதரும் அறிவினர் அப்படியே சல்ல 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 அப்படியே, இழும் என எழுதரும் அறிவிப்பழமுதிர் சோலை மலை கிடவோனி என்று பாடுகிறார்.